بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய நேர்மை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரவின் காரணத்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய இவ்வாறான அவைகள் எல்லாம் நம்மை ஆக்கியிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, இன்று நான் உங்கள் முன்னால் இன்னும் ஒரு சில வாரங்களில் நம்மை வந்தடைய இருக்கின்ற ரமலானுடைய மாதத்தோடு தொடர்படுத்தி அதில் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற விசேஷமான வணக்கத்தை பற்றி ஒரு சில செய்திகளை சொல்லலாம் என ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நம்மீது செய்திருக்கின்ற அளப்பரிய அருளின் காரணத்தால் இவ்வாறான சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நமது வாழ்க்கையிலே வழங்கி ஒவ்வொரு அடியானும் சுவர்க்கத்துக்குரியவனாக மாற வேண்டும் என எதிர்பார்க்கின்றான். ரப்புல் ஆலமீன் தனது திருமலையை குறிப்பிடுகின்ற பொழுது யா அய்யுஹல் லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். இறை விசுவாசிகளே என்று அல்லாஹு தஆலா அழைக்கிறான். இவர்கள் அல்லாஹுவை நம்பியிருக்கின்றார்களோ அந்த ரப்புல் ஆலமீன் எவைகளையெல்லாம் நம்புமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளையெல்லாம் நம்பியிருக்கிறார்களோ, இவர்களெல்லாம் மறுமையை நம்பியிருக்கின்றார்களோ அந்த மக்களை அழைக்கிறான் அல்லாஹ். அழைத்து இறை விசுவாசிகளே, மூமின்களே, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தினர் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதேபோன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லகும் தத்தகூன், இரண்டே இரண்டு வார்த்தைகள். அந்த வார்த்தைதான் நோன்பினுடைய மிகப்பெரிய தாத்பரியத்தை உள்ளடக்கியிருக்கிறது. இந்த இபாதத்தின் மூலமாக, இந்த நோன்பை நீங்கள் நோட்பதன் மூலமாக தக்வாவுடையவர்களாக, இறையச்சமுடையவர்களாக ஆகலாம். என் அருமையானவர்களே, இஸ்லாம் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் நம்மிடமிருந்து சில உயரிய பண்புகளை எதிர்பார்க்கிறது. தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் ஜகாத்தாக இருந்தாலும் இந்த எல்லா இபாதத்துகளும் நம்மிடமிருந்து சில உயரிய பண்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. வெறுமனே சடங்கு ரீதியாக அந்த இபாதத்தை வணக்கத்தை நிறைவேற்றுவது மாத்திரம் நோக்கம் கிடையாது. நோன்பென்ற இபாதத்தை கொஞ்சம் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த நோன்பென்ற இபாதத்தின் மூலம் நாம் எப்படியான ஒரு பயிற்சியை பெறுகிறோம்? தொடர்ச்சியாக 30 நாட்கள் நமக்கு ஒரு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 30 நாட்கள் ஒரு மதரசாவில், ஒரு பள்ளிக்கூடத்தில் நமக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. அது எவ்வாறான பயிற்சி என்றால், நம்மீது எவைகளெல்லாம் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதோ, அப்படி ஹலாலாக்கப்பட்டிருக்கக்கூடியவற்றை ஹராமாக்கி ஒரு பயிற்சி எடுக்கிறோம். நம்மீது அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவைகளை நாம் ஹராமாக்கி ஒரு பயிற்சியை பெறுகிறோம். ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய உணவு, அதை உண்ணுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மனைவி ஹலாலாக்கப்பட்டிருக்கிறாள். குடிபானங்கள் அவனது கையால் சம்பாதித்து, அவனது உழைப்பால் சம்பாதித்தவைகள், அவைகளை பருகுவதற்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஹலாலான உணவுகளும், ஹலாலான குடிபானங்களும், ஹலாலான மனைவியும் ஹராமாக்கப்படுகிறது. இப்படி இவைகள் ஹராமாக்கப்பட்டு ஒரு பயிற்சி வழங்கப்படுகிறது. அப்ப இதன் மூலமாக என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? ஹலாலானவற்றையே ஒருவன் தனக்கு ஹராமாக்கி பயிற்சி எடுக்கிறான் என்றால், அவன் எப்படி ஹராமானவற்றின் பால் நெருங்க முடியும்? தனது கையால் தனது வியர்வைகளை, அதாவது வியர்வைகளை எல்லாம் அவன் உதிர்த்து அவன் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருள், அந்த உணவு அனைத்தும் அவனுக்கு ஹலால். இதை ஹராமாக்கி ஒரு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒருவன் எப்படி வட்டியின் பால் நெருங்க முடியும்? இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கக்கூடிய வட்டியோடு எப்படி அவன் சங்கமமாக முடியும்? எப்படி அடுத்தவனுடைய செல்வங்களை எல்லாம் ஏமாற்றி மோசடி செய்து சம்பாதிக்க முடியும்? எப்படி ஹராமானவரில் பொருளீட்ட முடியும்? சூது, அதேபோன்று இந்த லாட்டரிகள், இவைகள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் மூலம் எப்படி அவன் பொருளை ஈட்ட முடியும்? குடிபானங்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹலாலான குடிபானங்களை எல்லாம் ஹராமாக்கி பயிற்சி எடுக்கின்ற இவன் எவ்வாறு மதுபானத்தின் பக்கம் நெருங்க முடியும்? எப்படி போதை பொருள்களின் பக்கம் நெருங்க முடியும்? ஹலாலாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனைவி, அந்த மனைவி அவனுக்கு ஹராமாக்கப்படுகிறாள். இப்படி ஹலாலான ஒன்றை ஹராமாக்கி பயிற்சி எடுக்கின்ற இவன் எப்படி வேறு பெண்களின் பால் விபச்சாரத்துக்காக நெருங்க முடியும்? எனவே நறுமையானவர்களே, இப்படி ஒரு பயிற்சியை ரப்புல் ஆலமீன் வழங்குகிறான். எதற்காக? ஒரு முஸ்லீம் தனது வாழ்வை ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக, முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்க்கையாக அவன் மாற்றிக்கொள்வதற்காக ரப்புல் ஆலமீன் ஒரு பயிற்சியை வழங்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு மனிதன் நிரப்புகின்றவற்றில் மிக கெட்டது அவனது வயிறு என்று சொன்னார்கள். வகை வகையான உணவுகள் பாருங்கள், எத்தனை வகையான உணவகங்கள், உணவுக்காக மாத்திரம் எத்தனை விதமான உலகத்திலே எத்தனை தயாரிப்புகள் ஒரு மனிதன் நிரப்புகின்றவற்றில். ஏன் அவ்வாறு நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மோசடிகளை எடுத்து பாருங்கள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கொலைகளை எடுத்து பாருங்கள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை, அக்கிரமங்களை எடுத்து பாருங்கள், அவைகளில் பெரும்பான்மையானவைகள் நிகழ்வதற்கு காரணம் என்ன? இவன் தனது வயிற்றை நிறைத்துக் கொள்வதற்காக, இவன் தனது உலகத்துடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக. அப்படியானால் அதை கட்டுப்படுத்தி ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு விருப்பமான உணவுகளை எல்லாம், ஒரு மனிதனுக்கு எது மிக விருப்பமாக இருக்கிறதோ அவைகளையெல்லாம் தியாகம் செய்து ஒரு பயிற்சி வழங்கப்படுகிறது. மிக விருப்பமான உணவு வகைகள் அவனுக்கு முன்னால் இருக்கின்றன, அவைகளை சாப்பிட முடியாது, ஹராம். இவ்வாறான ஒரு பயிற்சி வழங்கப்படுகிறது. அப்படியானால் இஸ்லாமிய சமூகம் என்பது
ஒரு கட்டுக்கோப்பான சமூகம் என்பதை இந்த வணக்கம் நமக்கு உணர்த்துகிறது. ஆசைகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல நாம். நாம் ஆசைகளை எல்லாம் ரப்புக்காக கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம் என்று இந்த நோன்பு மிகப்பெரிய ஒரு பாடத்தை உலகத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே நறுமையானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல வருடங்கள் நோன்புகள் கழிந்து விட்டன. அவன் பல நோன்புகளை அவன் நோற்றுவிட்டான். அவன் எத்தனையோ நோன்புகளை அவனது வாழ்க்கையிலே நோற்றிருக்கிறான். ஆனால் அந்த நோன்புகள் எல்லாம் அவனது வாழ்விலே எப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ, அந்த மாற்றத்தை அது ஏற்படுத்தவில்லை என்றால் அது வெறும், அதாவது எந்த பயனுமற்ற ஒரு வணக்கமாகத்தான் இருக்கும். எனவே நறுமையானவர்களே, ரப்புல் ஆலமீன் எதை எதிர்பார்க்கிறான் அது நாம் அந்த வணக்கத்தின் மூலமாக அதை நாம் கொடுக்க வேண்டும். உதாரணமாக ஒருவர் ஆடையை அணிகிறார் என்றால் அதற்கென்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. அவரது மானம் மறைக்கப்பட வேண்டும், அதுதான் அதனுடைய நோக்கம். அவர் ஆடை அணிந்திருக்கக்கூடிய ஆடை மானத்தை மறைக்கவில்லை என்றால் அங்கே நோக்கம் அடிபட்டு போகிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதே போன்று ரப்புல் ஆலமீன் நம்மீது ஒரு வணக்கத்தை விதியாக்கி இருக்கிறான் என்றால், நம்மீது கடமையாக்கி இருக்கிறான் என்றால், அத்தோடு ஒரு நோக்கத்தையும் சொல்கிறான் என்றால் அது கட்டாயம் நிறைவு செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ரப்புல் ஆலமீன் முன்னிலையில் அதற்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தக்வா, இறையச்சம் என்றால் என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஒரு மனிதர் வருகிறார், வந்து தக்வா என்றால் என்ன என்று கேட்கிறார். தக்வாவுக்கு விளக்கம் சொல்லுங்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள், நீர் முட்கள் நிறைந்த பாதையிலே நடந்து சென்றிருக்கிறீரா என்று கேட்கிறார்கள். ஆம், நடந்து சென்றிருக்கிறேன். முட்கள் நிறைந்த பாதையிலே நடந்து செல்ல நேரிட்டால் நீர் எவ்வாறு நடந்து செல்வீர் என்று கேட்கிறார்கள். எனது ஆடைகளை உயர்த்தியவனாக மிக எச்சரிக்கையாக முட்கள் தைத்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கையாக நான் நடந்து செல்வேன் என்று சொல்கிறார். இதுதான் தக்வா, இறையச்சம் என்று பதிலளித்தார்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஹஜ்ஜுடைய பயணத்தோடு தொடர்படுத்தி வரக்கூடிய ஒரு வசனத்தை குர்ஆனிலே பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வதஸவ்வது ஃபைன்ன ஹைர ஸாதி தக்வா. பிரயாணத்தோடு தொடர்படுத்தி தக்வாவை குறிப்பிடுகிறான். ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்கள் முன்கூட்டி அவர்கள் தங்கள் பயணத்துக்குரிய தேவைகளை எல்லாம், கட்டி சாதகங்களை எல்லாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு, நீங்கள் தயார்படுத்தக்கூடியவைகளில் மிகச் சிறந்தது எது தெரியுமா? தக்வா, இறையச்சம். அப்படியானால் ஏன் அல்லாஹு தஆலா பிரயாணத்தோடு பயணத்தோடு தொடர்படுத்தி அந்த தக்வாவை குறிப்பிடுகிறான்? பயணத்தில் வந்து நீங்கள் முன்கூட்டி ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த பொருள்கள் உங்களுடைய பயணத்தின் தேவைகள், அவைகளை பூர்த்தி செய்யும். இவைகள் எல்லாத்தையும் விட, அனைத்தையும் விட தக்வா சிறந்தது என்று அல்லாஹு தஆலா ஏன் குறிப்பிடுகிறான்? தக்வா என்பது ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அது ஒரு மனிதனை சுவர்க்கம் வரை இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் தக்வா, இறையச்சம் என்பதுதான் அதை இட்டுச் செல்லும் என்பதை ரப்புல் ஆலமீன் இங்கே குறிப்பிடுகிறான். தக்வா என்பது, இறையச்சம் என்பதுதான் ஒரு மனிதனை பாதுகாக்கும் ஒரு கவசம். என் அருமையானவர்களே, தக்வா உடையவர்களுக்குரிய அடையாளம் என்ன? தொப்பி போட்டு, ஒரு நீண்ட தாடி, ஒரு பச்சை நிற ஜுப்பா, ஒரு நீண்ட தலப்பாகை, இதுதான் தக்வாவுக்கு அளவுகோலா? தக்வாவுக்குரிய அளவுகோலை ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். நீங்கள் சூரத்துல் பக்ராவை புரட்டி பார்த்தால், ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது, இது இறையச்சமுடையவர்களுக்கு நேர் வழிகாட்டும், தக்வா உடையவர்களுக்கு நல்வழிகாட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அந்த தக்வாவுடைய பண்புகளை குறிப்பிடுகிறான். முதலாவது என்ன சொல்கிறான்? அல்லதீன யுக்மினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். இது முதலாவது பண்பு. ஒரு முத்தகியுடைய, ஒரு தக்வாவுடைய மனிதனுடைய முதலாவது பண்பாக ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அவர் மறைவானவற்றை நம்புவார். எனவே நறுமையானவர்களே, இந்த மறைவானவற்றை எல்லாம் நம்பியிருக்கக்கூடிய, மலக்குகளை நம்பியிருக்கிறோம், ஜீன்களை நம்பியிருக்கிறோம், அந்த ரப்புல் ஆலமீனுடைய வல்லமைகளை நம்பியிருக்கிறோம், மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்வை நம்பியிருக்கிறோம், மறுமையை நம்பியிருக்கிறோம், சுவர்க்கத்தை நம்பியிருக்கிறோம், நரகத்தை நம்பியிருக்கிறோம், கேள்வி கணக்கை நம்பியிருக்கிறோம், இந்த அனைத்தையும் நாம் நம்பியிருக்கிறோம். இந்த அனைத்தையும் நம்பியிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் இவற்றை நம்பாதவருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இருக்க முடியுமா? இந்த அனைத்தையும் நம்பக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் இவைகளை நம்பாதவருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இருக்க முடியுமா? ஒரே மாதிரியாக இருந்தால் இவன் நம்பவில்லை என்ற அர்த்தம். பொருள் நிலைமையை நீங்கள் பார்த்தால் அவ்வாறுதான் இருக்கிறது, வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை. அவனும் பொய் சொல்கிறான், இவனும் பொய் சொல்கிறான். அவனும் மோசடி செய்கிறான், இவனும் மோசடி செய்கிறான். அவனும் ஏமாற்றுகிறான், இவனும் ஏமாற்றுகிறான். அவனும் வட்டி வாங்குகிறான், இவனும் வட்டி வாங்குகிறான். என்ன வேறுபாடு? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு இருக்க வேண்டும். இந்த மறைவானவற்றையெல்லாம் நம்பக்கூடிய ஒருவனுடைய வாழ்க்கையும் இந்த மறைவானவற்றை நம்பாதவருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இருந்தால் என்ன வித்தியாசம்? சஹாபாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் 23 வருட காலத்தில் ஒரு உன்னதமான சமுதாயத்தை நபி அவர்கள் உருவாக்கினார்கள். இரண்டே இரண்டு ஆயுதங்கள், ஒன்று அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை, அடுத்தது மறுமை பற்றிய நம்பிக்கை. இந்த இரண்டு நம்பிக்கைகளும் மிக உன்னதமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டியது. எனவே நறுமையானவர்களே, அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், மறைவானவற்றை நம்புவார்கள். சஹாபாக்களை எப்படியெல்லாம் நம்ப வைத்தது? ஒரு நபி தோழர் வருகிறார், மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய சமூகத்துக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்லி அந்த நபியுடைய சமூகத்துக்கு வந்து சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே, நான் இதை சொன்னால் என்னை எப்படி இந்த சமுதாயம் இடைபோடும், எப்படி ஒரு உன்னதமான சமுதாயம் தெரியுமா? சஹாபாக்களுடைய சமுதாயம் நமது சமுதாயத்தை போன்றதல்ல. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்றால், ஒரு மனிதர் ஜமாஅத்து தொழுகையிலே கலந்து கொள்ளவில்லை என்றால் அவர் ஒரு முனாஃபிக்காகத்தான் அடையாளம் காணப்பட்டார். எப்படியான சமுதாயம்? ஒரு மனிதர் ஜமாஅத்து தொழுகையிலே கலந்து கொள்ளவில்லை என்றால் அவர் ஒரு முனாஃபிக்காகத்தான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு சிறந்த சமுதாயம், அப்படி ஒரு சிறந்த சூழல். நமது நிலைமையை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, பள்ளியுடைய டிரஸ்டி தலைவராயிருப்பாரு, அவர் பள்ளி பக்கமே வரமாட்டார், அவர் தான் பள்ளியுடைய தலைவர், அவர் வியாபாரம் வட்டியாக இருக்கும். இப்படி நிலைமை நமது சமூகத்தில். அந்த சஹாபா தோழரை நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த சிறந்த சமூகத்தில் அந்த நபி தோழர் வருகிறார், வந்து யார சூழல்லா, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்கிறாரே, அவர் அதாவது கடுகளவும் சிந்திக்கவில்லை, நான் இப்படி சொன்னால் என்னை பற்றி இவர்கள் எப்படி இடை போடுவார்கள், என்னை எப்படி ஒரு இழிவான கண் கொண்டு பார்ப்பார்கள், அதையெல்லாம் சிந்திக்க விடவில்லை. எது? அந்த மறுமை பற்றிய நம்பிக்கை. அந்த மறுமையுடைய நம்பிக்கை, நான் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நாளை மறுமையிலே எழுப்பப்படுகின்ற பொழுது ஒரு பரிசுத்தவானாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே நம்பிக்கை தான் அவருக்கு முன்னால் இருந்தது என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையானவர்களே, அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். அடுத்து என்ன தெரியுமா? வயகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வெறுமனே ஒரு அதாவது சடவாத ரீதியானவோ அப்படியான ஒன்றாக இல்லாமல் அந்த நம்பிக்கைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக மாறுவார்கள். தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தொழுகையின் பால் விரைந்து வாருங்கள். யாருடைய கட்டளை? ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை. நாம் எந்த ரப்பை நம்பியிருக்கிறோமோ, எவனை நாம் எஜமானாக நமது இறைவனாக நம்பியிருக்கிறோமோ அவனது கட்டளை. அந்த கட்டளைக்கு முன்னால் அவரது வியாபாரம், அவரது கொடுக்கல் வாங்கல், அவரது உலக தேவைகள் அனைத்தும் பின்தள்ளப்படும். ஏன்? அவர் ரப்புடைய அழைப்புக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். அவர் ரப்புடைய அழைப்புக்கு முன்னால் செவிடர் கிடையாது. நமது சமூகத்தில் சிலர் பார்ப்பீங்க, பள்ளிக்கு அதாவது தொழுகைக்காக அதான் சொல்லப்படும், என்ன செய்யறது, தேடி அங்கே பார்த்து தொப்பி எடுத்து போட்டுக் கொள்வார். தொப்பி இல்லையா, ஒரு லேஞ்சை கட்டிக் கொள்வார். லேஞ்ச் இல்லையா, ஒரு பேப்பர் எடுத்து காதில் சுருட்டி வச்சுக் கொள்வார். அதான் முடியுமா? அதோடு அவர் வேலை ஆரம்பிப்பார். இதற்காக தான் தொழுகையின் பால் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பை ஏற்று நாம் தொழுகைக்கு செல்வதா, அல்லது நமது அதாவது மனோ இச்சைகளை நாம் கடவுள்களாக கொள்வதா? அல்லாஹு தஆலா இரண்டாவது பண்பாக சொல்கிறான், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். நாம் அளித்தவற்றில் இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். மூன்று பண்புகளை சொல்லிவிட்டான். நாலாவது பண்பாக சொல்கிறான், வல்லதீன யுக்மினூன பிமா உன்ஸில இலைக், ஒமா உன்சிலமின் கபிலே, நபியை உமக்கு அருளப்பட்ட வேதத்தை நம்புவார்கள், உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களை எல்லாம் அவர்கள் நம்புவார்கள். மறுமை விஷயத்திலே மறுமை பற்றி ஒரு உறுதியான நம்பிக்கை அவர்களிடம் காணப்படும். நல்ல கவனிங்க, அல்லாஹு தஆலா யூமினூன பில் கைப் என்று சொல்லிட்டான், மறைவானவற்றை நம்புவார்கள் என்று சொல்லிட்டான். ஆனா திரும்ப கடைசியாக சொல்கிறான், மறுமையை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். மறைவானவற்றை சொன்னாலே மறுமை வந்துடும், ஆனா திருப்பியும் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், மறுமையை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். இது ஒரு மனிதனை மாற்றக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ற காரணத்தால் ரப்புல் ஆலமீன் இதை சொல்கிறான். எனவே நறுமையானவர்களே, இங்கு ஐந்து பண்புகள் சொல்லப்படுகின்றன. இந்த ஐந்து பண்புகளும் யாரிடம் இருக்கிறதோ அவரோட முத்தகி, தக்வாவுடையவர், பயபக்தி மிக்கவர். மற்றொரு வசனத்தை நீங்கள் பார்த்தால் மூன்றாவது அத்தியாயம் 133 முதல் 136 வரை உள்ள வசனங்கள், இதில் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், உங்கள் ரப்புடைய மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், இதுல தாமதிக்க கூடாது. நல்ல கவனி, அதாவது பாவ மன்னிப்பின் விஷயத்தில் ஒருவர் தாமதிக்கவே கூடாது, அதன் பால் அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹு விரைந்து செல்லுங்கள், பாவம் மன்னிப்பின் பால் ரப்புடைய மகபுரத்தின் பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். சைத்தான் காலத்தை தாழ்த்தி கொண்டே இருப்பான், நாளைக்கு பார்க்கலாம், ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம், ஒரு வாரம் கழிச்சு தௌபா செய்யலாம், அப்படி நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் மிகப்பெரிய நஷ்டவாளர்கள் நாம். மகபுரத்தின் பால் விரைங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அது மாத்திரமல்ல, வானங்கள் பூமியை விட விசாலமான சுவனத்தின் பால் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். அது தக்வாவுடையவர்களுக்காகத்தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது, அதை தக்வாவுடையவர்களுக்காகத்தான் நான் தயாரித்திருக்கிறேன் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சொல்லிவிட்டு தக்வாவுடைய பண்புகளை சொல்கிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா, அவர்கள் அனைத்து நிலையிலும் செலவழிப்பார்கள். அவர்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அவர்களிடம் சொத்து செல்வம் இருந்தாலும் சரி, இன்ப துன்ப அனைத்து வேலைகளிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்வார்கள். வல்காதிமீனல் கைர், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். கோபத்தை என்ன செய்வார்கள், அடக்கிக் கொள்வார்கள். யாருக்காக, அல்லாஹ்வுக்காக. சிலரை பார்ப்பீங்க இந்த வணக்கத்தை கூட என்ன செய்வாங்க, பால் படுத்துவாங்க, நான் உங்களுக்காக தான் ஒருத்தன் சொன்னா முடிஞ்சு, அதோட என்ன நடக்கும், அல்லாஹ்வுக்காக செஞ்ச அந்த வணக்கம் அப்படி சொல்லப்பட்டு விடும் என்றால் அது பாலாக்கப்பட்டு விடும். வல்காதிமீனல் கைர், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். வல் ஆஃபீன அனி நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். யாருக்காக, அல்லாஹ்வுக்காக. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், நன்மை செய்ய கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்து விட்டார் அல்லது தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டால் உடனே அல்லாஹ்வை நினைவு கூர்வார்கள். தக்கருல்லாஹ், ஒரு பாவத்தை செஞ்சிட்டால், ஒரு தவறை செய்துவிட்டால், ஒரு தீய காரியத்தை செய்துவிட்டால் உடனே என்ன செய்வார்கள், அல்லாஹ்வை நினைவு கூர்வார்கள். ஏழு வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அரசுடைய ரப்போடு அவர்கள் தொடர்பு கொள்வார்கள், உடனே அல்லாஹ்வை நினைவு கூர்வார்கள். அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடுவார்கள், உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவார்கள். அல்லாஹு தஆலா இதை சொல்லிவிட்டு கேட்கிறான், பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யார், அந்த ரப்புல் ஆலமீன் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான், தௌவாபாக இருக்கிறான், கஃபாராக இருக்கிறான், சத்தாராக இருக்கிறான். இந்த அனைத்து பண்புகளும் ரப்புல் ஆலமீனுக்குரியது. இந்த அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யார் என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு சொல்கிறான். அவர்கள் அறிந்த நிலையிலே அந்த பாவங்களில் நிலையாக இருக்க மாட்டார்கள். சிலரை பார்ப்பீங்க ஆயிரம் நியாயங்களை கற்பிக்கிறது, ஒரு பாவத்தை செஞ்சுட்டு ஒரு தவறு செஞ்சுட்டு அப்படி இல்ல இப்படி இல்ல இப்படி ஆயிரம் நியாயங்களை கற்பித்துக் கொண்டிருப்பார்கள். ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அவர்கள் பாவங்களிலே நிலையாக இருக்க மாட்டார்கள். எனவே நறுமையானவர்களே, இந்த பண்புகள் எல்லாம் யாரிடத்தில் வர வேண்டும், ஒரு முத்தகி இடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள். அல்லாஹு தஆலா சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹு மஅல் முத்தகீன், அல்லாஹ் யாரோடு தெரியுமா இருக்கிறான், தக்வாவுடைய மக்களோடு தான் இருக்கிறான். இவர்கள் அல்லாஹுவை பயப்படுவார்களோ அவர்களோடுதான் அல்லாஹ் இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். மற்றொரு இடத்துல பாருங்க, அல்லாஹ் தக்வாவுடையவர்களைத்தான் நேசிக்கிறான், விரும்புகிறான். இது குர்ஆன் சொல்கிறது. மற்றொரு இடத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் எந்த ஒரு வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்வது யாரிடமிருந்து தெரியுமா, ஒரு தக்வாவுடைய மனிதரிடமிருந்துதான் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான். தக்வா இல்லையா அமல் நிராகரிக்கப்படும் என்று அந்த வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று பாருங்கள், நாளை மறுமையிலே ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்ற பொழுது, அல் அஹில்லாஉ யௌமைதின் பஅதுஹும் லிபஅத் அதுவும் இல்லல் முத்தகீன், நாளை மறுமையுடைய நாளில் அனைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாக விரோதிகளாகத்தான் இருப்பார்கள். இந்த உலகத்தில் உற்ற நண்பனாக இருந்திருக்கலாம், நான் உனக்கு உயிரே கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கலாம், இந்த அனைத்து நட்புகளும் நாளை மறுமையிலே பிரிந்துவிடும், அனைவரும் எதிரிகளாக மாறிவிடுவார்கள், ஆனால் தக்வாவுடையவர்கள் மாத்திரம் நட்பு கொண்டிருப்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். மற்றொரு இடத்திலே பாருங்கள், 45வது அத்தியாயத்துடைய 19வது வசனம், வல்லாஹு வலியுல் முத்தகீன், தக்வாவுடையவர்களுக்கு யார் பொறுப்பு, அல்லாஹ் பொறுப்பேற்கிறான், தக்வாவுடையவர்களை நான் பொறுப்பேற்கிறேன் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இந்த பண்புகள் எல்லாம், இந்த சிறப்பெல்லாம் யாருக்கு தெரியுமா, அல்லாஹுவை அஞ்சக்கூடிய ஒரு மனிதருக்கு, எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவனுக்கு. ஒரு முறை அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் நபியிடத்திலே வந்து சொல்கிறார்கள், ஔசினி யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அல்லாஹுவின் தூதரே என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், இத்தக்கல்லாஹ ஹைதுமா குன்த், நீ எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள். எப்படி சொன்னாங்க, வெறுமனை அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொல்லல, எங்கிருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சுக்கொள். தனிமையில் இருக்கலாம், கூட்டத்தோடு இருக்கலாம், நாட்டிலே இருக்கலாம், வேறொரு நாட்டிலே இருக்கலாம், வேறொரு பிரதேசத்தில் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சுக்கொள், அதுதான் தக்வா. எனவே நறுமையானவர்களே, இந்த தக்வாவை தான் நோன்பென்ற இபாதத், நோன்பென்ற வணக்கம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. எனவே நறுமையானவர்களே, நாம் ஹராமானவற்றையெல்லாம் அதாவது ஹலாலானவற்றையெல்லாம் ஹராமாக்கி பயிற்சி எடுக்கக்கூடிய நாம் ஹராமின் பக்கம் அதாவது திரும்பி கூட பார்க்கக்கூடாது. நமது கைகளால் உழைத்த உணவெல்லாம் நமக்கு ஹலால், அதை ஹராமாக்கி பயிற்சி எடுக்கக்கூடிய நாம் வட்டியின் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது, சூது திரும்பி பார்க்கக்கூடாது, அடுத்தவனுடைய சொத்து செல்வங்களை அநியாயமாக அபகரிப்பது திரும்பி பார்க்கக்கூடாது இவைகளின் பால். ஏனென்றால் ஹராம் என்பது உடலிலே கலந்துவிடும் என்றால் ஒரு அடியானுக்கும் ரப்புக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு அறுந்துவிடும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான், ஒரு மனிதன், அதாவது நீண்ட தூர பயணத்திலே இருக்கக்கூடியவன், நபி அவர்கள் அந்த பயணத்துடைய களைப்பை, அவன் எந்த அளவு அந்த பயணத்திலே களைத்திருக்கிறான் என்பதை வார்த்தைகளில் விவரிக்கிறார்கள். அவனது முடிகள் எல்லாம் பரட்டையாக இருக்கின்றன, ஆடைகள் எல்லாம் தூசி படிந்திருக்கின்றன. இப்படி இருக்கக்கூடிய இந்த மனிதன் பயணத்திலே களைத்திருக்கக்கூடியவன் யா ரப் என்று அழைக்கிறான். அல்லாஹ் எதை விரும்புவானோ அந்த வார்த்தைகளை சொல்லி அழைக்கிறான், எஜமானனை, இறைவனை என்று ரப்பை அழைக்கிறான். ஆனால் அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவன் உண்ணக்கூடிய உணவு ஹராம், அவனது வாழ்க்கை தேவைகளை அவன் பூர்த்தி செய்வது ஹராம். கைஃப அன்னா யுஸ்தஜாபுலா, இவனது துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் நபி அவர்கள் கேட்கிறார்கள். நறுமையானவர்களே, இது உடலில் கலந்துவிடும் என்றால் ரப்புக்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு அறிந்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நமது உடலில் அது கலந்துவிடக் கூடாது. அப்படியான பயிற்சியை நாம் நோன்பின் மூலம் பெறுகிறோம். ஏனென்றால் நமது சமூகத்திலே, அதாவது குறிப்பாக நீங்க இந்த நாட்டில் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, 5 நேரம் தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, தாய் லெட்டர் எழுதி போடுறாங்க. 5 நேரம் பள்ளிக்கு வரக்கூடியவர், தொழுகைக்கு வரக்கூடியவர், இப்படியான மஜ்லிஸ்களுக்கு வரக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, கேம்புகள்ல பாத்தீங்கன்னா பரவி இருக்கிறது, தாய் லெட்டர் என்று சொல்லி எழுதி போடுகிற ஹராம். அடே, கஷ்டப்பட்டு வியர்வையை அதாவது சிந்தி, அதாவது சூட்டிலே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய், பாலிலே அதாவது விஷத்தை கலப்பது போன்று ஹலாலிலே ஹராம் கலக்கப்படுகிறது. நறுமையானவர்களே, எங்கே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், எங்கே பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும், நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விடயம். எனவே நறுமையானவர்களே, இந்த நோன்பென்ற இபாதத் வணக்கம் ஹிஜ்ரி 2வது வருடம் கடமையாக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்று 2 வருடங்களுக்கு பிறகு நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு வேறு ஏதாவது நோன்புகள் கடமையாக்கப்பட்டிருந்ததா என்றால், அதற்கு ஆதாரமாக ஹதீஸ்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கான தசூமு யௌம ஆஷுரா ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் ஆசுராவுடைய நாளில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பிடிக்குமாறு கட்டளையிட்டார்கள். எந்த நோன்ப? இந்த நாளில் நோக்கப்படுகின்ற நோன்பை நோக்குமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். எப்பொழுது ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதற்கு பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், நாடியவர்கள் அந்த நாளில் நோன்பு நோக்கலாம், நாடியவர்கள் நோன்பு நோக்காமல் விட்டுவிடலாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, ரமதானுடைய நோன்புக்கு முன்பு இது கடமையானதாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு செய்தி. அடுத்ததாக அருமையானவர்களே, நம்மை எதிர்நோக்கி வரக்கூடிய, நம்மை முன்னோக்கி வரக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம், அதாவது நமது வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு விருந்தாளியை போன்று நாம் அதை கண்ணியப்படுத்த வேண்டும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆச்சரியமாக இருக்கிறது. என்னது ரமதானுடைய மாதத்துக்கு முன்னால்தான் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது உணவுப் பொருட்கள் எல்லாம் அதிகமாக கொண்டு வந்து நிறைக்கப்படுது. சூப்பர் மார்க்கெட்ல பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, எதுக்காக? ரமதானுக்காக. ரமலான நோன்பு பிடிக்கிறாங்க, சாப்பிடாங்க. ரமலான நோன்பு நோக்கப்படுகிறதா? எடுத்து பாருங்க, சாதாரணமாக ஏனைய காலங்களை விட அதிகமாக உணவுப் பொருட்கள் விற்கப்படுகின்ற மாதம் எது? ரமதானுடைய மாதமாக இருக்கிறது. அப்ப என்ன நடக்குது இதுல? இதுல வந்து நோன்பு நோக்கப்படுகிறதா அல்லது உணவுகள் உட்கொள்ளப்படுகிறதா? எதற்கு தயாரிப்பு? அதை வரவேற்கிறதுக்குரிய தயாரிப்பு எப்படி நடக்குது? நறுமையானவர்களே, நோன்பென்ற வணக்கம் நமக்கு விருப்பமானவற்றையெல்லாம் தியாகம் செய்து, அல்லாஹுக்காக தியாகம் செய்து நிறைவேற்றப்படுகின்ற ஒரு இபாதத், ஒரு வணக்கம். எனவே இந்த வணக்கத்தினுடைய அந்த சரியான யதார்த்தத்தை, உண்மை நிலையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நோன்பென்ற வணக்கத்துக்கு வரைவிலக்கணம் சொல்கின்ற பொழுது, ஒரு மனிதர் உணவு அதேபோன்று குடிபானங்கள் தனது மனோ இச்சைகளை எல்லாம் அடக்கி அவர் செய்கின்ற ஒரு வணக்கத்துக்கு பேர் தான் நோன்பு. எனவே என் அருமையானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துடைய சிறப்புகள் சம்பந்தமாக உங்களுக்கு நான் முதலாவது சொல்லுகின்ற செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற விஷயமாகும். நம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். அது என்ன? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். ரமலான் எத்தகையது தெரியுமா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். ரமலான் எத்தகைய மாதம் தெரியுமா? அதில் தான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இது இந்த மாதத்திற்கு, இந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய முதல் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் குர்ஆன் என்பது அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்சல்நாஹு இலைக் லிதுக்ரிஜ அன்நாஸ மின அஸ்-ஸுலுமாதி இலன் நூர். உமக்கு ஒரு வேதத்தை நாம் இறக்கினோம், எதற்கு தெரியுமா? மனிதர்களை இருளிலிருந்து ஒளியின்பால் கொண்டு செல்வதற்காக என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். மனித சமுதாயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அல் குர்ஆன். இருளிலிருந்து, ஜாகிலியத்திலிருந்து மனிதர்களை அந்த ஒளியின் பாலும் சுவர்க்கத்தின் பாலும் கொண்டு சென்ற வேதமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு காலத்தில் உன்னதமான சமுதாயத்தை உருவாக்கிய ஒரு வேதமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையானவர்களே, இப்பொழுது நாம் நமது நெஞ்சிலே கையை வைத்து கேட்க வேண்டும், அல் குர்ஆனுடனான தொடர்பு எப்படி? நாம் அல் குர்ஆனுடனான உறவு தொடர்பை நாம் எவ்வாறு வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில் மனிதர்கள் பல படித்தரங்கள். சிலரை பார்ப்பீங்க, அல் குர்ஆன் வீட்டில் இருக்கும், பரக்கத்துக்காக வைத்திருப்பார்கள். அந்த அல் குர்ஆன் அனாதையாக கிடக்கும், அதை வந்து யார் ஏறெடுத்து பார்ப்பதும் கிடையாது. யாராவது மரணிச்சா ஞாபகம் வரும், அதை தூசி தட்டி எடுக்கிறது. அல்லது ரமலான் மாதம் வந்தா சில வீடுகளில் தூசி தட்டி எடுத்து ஓத ஆரம்பிக்கிறது. அருமையானவர்களே, அல் குர்ஆன் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் வந்து கேட்கப்படுகிறது. நபியுடைய பண்புகள் எவ்வாறு இருந்தன, நபியுடைய குணங்கள் எவ்வாறு இருந்தன என்று கேட்கின்ற பொழுது என்ன விளக்கம் சொன்னார்கள்? நபியுடைய பண்புகள் அல் குர்ஆனாகத்தான் இருந்தது. அப்படியானால் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலிருந்து வேறுபடுத்த முடியாது. அந்த அளவு குர்ஆன் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு மிக மிக ஒட்டியதாக இருக்கிறது. எது மிக சரியான வழியோ அந்த வழியைத்தான் குர்ஆன் காட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என் அருமையானவர்களே, நமது இரண்டு அடிப்படை மூலாதாரங்கள் அல் குர்ஆனும் சுன்னாவும். இந்த அல் குர்ஆனும் சுன்னாவும் ஆகிய இந்த இரண்டு ஒளிகளையும் கைகளிலே மனிதர்கள் வைத்துக் கொண்டு இருளிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் பயன்பெறவில்லை? அல் குர்ஆன் என்பது 50 வருடங்களுக்கு முன்னால் தமிழ் மொழிபெயர்ப்பு கிடைக்கவில்லை, ஆனால் இப்பொழுது கிடைக்கிறது. நம்மில் எத்தனை பேர்கள் அதை எடுத்து வாசிக்கிறோம், நம்மில் எத்தனை பேர்கள் அதை எடுத்து பொருள் விளங்க படித்துக் கொண்டிருக்கிறோம். நறுமையானவர்களே, குர்ஆனுடனான தொடர்பை நாம் மிக இறுக்கமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த அல் குர்ஆன் என்பது நமது உள்ளங்களில் வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் ஷிஃபாவாக பரிகாரமாக இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த அல் குர்ஆனை நாம் ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மைகள் கிடைக்கும். ஒரு எழுத்தை நாம் அல் குர்ஆனில் இருந்து ஓதுவோம் என்றால் 10 நன்மைகள், அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 30 நன்மைகள் கிடைக்கும். அல் குர்ஆனை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த ரப்புல் ஆலமீன் 7 வானங்களுக்கு மேலிருந்து அரசிலிருந்து அழைக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே என்று அழைத்தால் நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். நல்லா அழைக்கிறான். யாருடைய அழைப்பு? ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியிடமிருந்து ஒரு லெட்டர் வருது, ஒரு நாட்டுடைய முதலமைச்சரிடமிருந்து ஒரு லெட்டர் வருது, ஒரு உயர் பதவியிடம் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு லெட்டர் வருதுன்னு சொன்னா அதை சும்மா தூக்கி போடுவோமா? அதுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுப்போம்? அது விளங்காத ஒரு மொழியில வந்தாலும், இது ஒரு விளங்காத மொழியில வந்து தூக்கி போடுவோமா? எடுத்துட்டு போயிட்டு யாருக்கு அந்த மொழி தெரியுமோ அவரை அணுகி இதை கொஞ்சம் படிச்சு காட்டுங்க, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்க சொல்லி இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க கேட்போமா இல்லையா? அல் குர்ஆன் என்பது இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பிடம் இருந்து நமக்கு வந்த ஒரு செய்தி. இது ஒரு மூன்றாவது ஒரு நபரை நோக்கி பேசவில்லை, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இது நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறது. அல் குர்ஆன் என்பது யாரை ஒருவரை பார்த்து பேசவில்லை, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து குர்ஆன் பேசுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே என்றால் யாரை அழைக்கப்படுகிறது? நம் ஒவ்வொருவரையும் அழைக்கப்படுகிறது. அதனால்தான் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே என்று அழைக்கப்பட்டால் செவிதாழ்த்தி கேளுங்கள், அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டளை இருக்கும், அல்லது ஏதாவது ஒன்றை அந்த ரப் உங்களுக்கு தடுத்திருப்பான், அல்லது ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு சுபசோபனம் நன்மாராயம் அதில் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு இருக்கும் என்று சொல்கிறார்கள். நாம் இந்த அல் குர்ஆன் விஷயத்தில் அலட்சியமாக இருப்போம் என்றால் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எச்சரிக்கிறான், எவர் எனது திக்ரை அலட்சியப்படுத்துவார்களோ புறக்கணிப்பார்களோ அவர்கள் ஒரு நெருக்கடியான வாழ்வைத்தான் இந்த உலகத்திலே பார்ப்பார்கள். நன்றாக விளக்கிக் கொள்ளுங்கள். அவர் எந்த அளவு கொடிகட்டி உலகத்திலே பறக்கலாம், சொத்து செல்வங்கள் இருக்கலாம், அவருக்கு ஆடம்பரமான வாழ்வு இருக்கலாம், ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அவரது வாழ்வு மிக நெருக்கடியானதாக இருக்கும். அது மாத்திரமா, வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நாளை மறுமையில் நாம் அவர்களை குருடர்களாகத்தான் எழுப்போம், அனைவரும் பார்ப்பதற்காக அனைவருக்கும் அடையாளப்படுத்தப்படும். ஏன்? இந்த உலகத்தில் அல்லாஹுடைய வேதத்துக்கு முன்னால் இவர்கள் குருடர்களாக இருந்தார்கள். அல்லாஹுடைய வேதம் ஓதி காண்பிக்கப்படும் பொழுது செவிடர்களாக இருந்தார்கள். இதை இவர்கள் விளங்க தயாராக இருக்கவில்லை. அதனால் அந்த அருள் ஒரு கேவலம் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இன்றைய சமூகத்தை நாம் பார்த்தால் குர்ஆன் என்பது ஏதோ ஒரு சடங்கு ரீதியாக, குர்ஆன் எடுத்து பாருங்க, நிறைய வீடுகள்ல எழுதி தொங்க விடப்பட்டிருக்கிறது. ஆயத்துல் குர்சி தொங்குது, சூரத்துல் பக்ரா தொங்குது, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபாத்திஹா எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில இருக்கிறதா? வாழ்க்கையில இல்லை. ஆயத்துல் குர்சி அது வீட்டில் ஒரு 3-4 வருஷம் தொங்கும், அது அவருக்கு மனனமாக இருக்கிறதான்னு பார்த்து அவருக்கு தெரியாது. நறுமையானவர்களே, குர்ஆன் எழுதி தொங்க போடுவதற்கு வந்ததா, அல்லது அதை விளங்கி செயல்படுவதற்கு அருளப்பட்டதா? நபியிடத்திலோ சஹாபாக்களிடத்திலோ இதற்கு எந்த ஒரு முன்மாதிரியுமே இல்லை. எவராவது ஒருத்தர் நினைப்பார் என்றால் குர்ஆனை எழுதி வீட்டிலே தொங்க போடுவதால் வீட்டுக்கு பரக்கத்து கிடைக்கும் என்றால் நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக கிடைக்க மாட்டார். எந்த வீட்டில் அது ஓதப்படுகிறதோ, எந்த வீட்டில் அது செயல்படுத்தப்படுகிறதோ, அந்த வீட்டில் தான் பரக்கத், அந்த வீட்டில் தான் அபிவிருத்தி, அந்த வீட்டுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருள். எப்ப ஓதுறோமோ அப்ப கிடைக்கும். ஆயத்துல் குர்சிய ஒரு மனிதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதுவார் என்றால், அவர் அடுத்த தொழுகைக்கு முன்பு மரணிப்பார் என்றால் அவர் நேரடியாக சுவர்க்கம். மரணம் தான் அவருக்கு தடையாக இருக்கிற சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு, மரணிச்சா சுவர்க்கம். இதை எழுதி தொங்க போட்டு 1000 வருஷம் தொங்க போட்டாலும் இது கிடைக்குமா? இது ஓதினா கிடைக்கும். சூரத்துல் பக்ரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு தான் சைத்தான் விரண்டு ஓடுகிறான். எழுதி எத்தனை வருஷம் போட்டாலும் சைத்தான் விரண்டு ஓடுவானா? கிடையாது. எனவே நறுமையானவர்களே, குர்ஆன் எதற்கு இறக்கி அருளப்பட்டது என்பதை நாம் முதலாவது விளங்க வேண்டும். குர்ஆனை அல்லாஹ் எதற்கு இறக்கி அருளினான், அதை ஓத வேண்டும், அதை ஆய்வு செய்ய வேண்டும், அதை விளங்க வேண்டும், அதை நமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். எனவே நறுமையானவர்களே, நாம் நமது தொடர்பை குர்ஆனுடன் மிக இறுக்கமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, இதா தஹல ரமலான், ரமலானுடைய மாதம் நுழைந்து விட்டால், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால், புத்திகத் அபுவாபுல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய வாயில்களை அல்லாஹ் திறந்து விடுகிறான். ஏன் திறந்து விடுறான்? நீங்க தட்ட எல்லாம் தேவல்ல, மூடி இருந்தா என்ன செய்யணும், நீங்க தட்டிட்டு தான், அனுமதி கேட்டு தான் உள்ள போயிடும். ஆனா ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் சுவனத்துடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்படும், உங்களுக்கு நேரடியா சுவர்க்கத்துக்கு போகலாம். அதே போன்று வகுல்லிகத் அபுவாபுன்னார், நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகிறது. அல்லாஹ் வெறுக்கிறான், ஒரு அடியான் நரகத்துக்குரியவனாக மாறிவிடக் கூடாது. மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதனை வழிகெடுக்கக்கூடிய சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஏன் இப்படி ஒரு அழகான சூழல் எல்லாம் ஏற்படுத்தி தருகிறான்? நாம் சொர்க்கத்துக்குரிய மக்களாக மாற வேண்டும் என்பது. ஆனா இப்ப நிலைமையை பாத்தீங்கன்னு சொன்னா, திறந்து இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போக தயாரில்லை, மூடி இருக்கக்கூடிய அந்த நரகத்துக்கு குதிச்சு பாய பாக்கலாம். இதுதான் நிலைமை. அந்த சுவர்க்கம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த ரமலானுடைய மாதத்தை ஒருவன் பயன்படுத்த தவறினால் எந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவான்? இந்த சந்தர்ப்பத்தை ஒருத்தன் பயன்படுத்த தயார் இல்லை என்றால் அவன் வேறு எந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவான்? அவ்வாறு அழகான ஒரு சூழலை, அழகான ஒரு நன்மைக்குரிய ஒரு சூழலை ரப்புல் ஆலமீன் நமக்கு அமைத்து தருகிறான். எனவே நறுமையானவர்களே, நாம் அந்த ரமலானை அந்த ரப்புல் ஆலமீன் எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ அந்த முறையிலே நாம் கண்ணியப்படுத்தி, அந்த மாதத்திலே என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அவைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னும் நீங்கள் பார்த்தால் அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், இன் அல்லாஹ் ஃபீ குல்லி யௌமின் வலைலத்தில் உத்தகாகும் என்னார், ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரமலானுடைய ஒவ்வொரு பகலிலும் ஒவ்வொரு இரவிலும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு துவா பிரார்த்தனையும் இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸோடு தொடர்படுத்தி நமக்கு இன்னொரு ஒரு செய்தியை நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. நம்ம சமூகத்தில் பிரபல்யமாக சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ், அது அனைவரும் இந்த ஹதீஸை சொல்வார்கள், ஆனால் பலவீனமான ஹதீஸ். என்னன்னு சொன்னா, ரமலானுடைய முதல் பத்து ரஹமத்துடைய பத்தென்றும், ரமலானுடைய நடுப்பத்து மஃபிரத்துடைய பத்தென்றும், ரமலானுடைய கடைசி பத்து நரக விடுதலைக்குரிய பத்தென்றும் ஒரு ஹதீஸை பிரபல்யமாக இப்படியான துவாக்களை கூட செய்வான். அந்த முதல் பத்துல ரஹமத்தை கேட்கிற மாதிரி துவா அமைந்திருக்கும், நடுப்பத்துல மஃபிரத்தை கேட்கிற மாதிரி துவா அமைந்திருக்கும், கடைசி பத்துல நரக விடுதலை பற்றி கேட்கிற துவா மாதிரி இப்படி அமைந்திருக்கும். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இது ஒரு பலவீனமான ஹதீஸ். அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா, பல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களுக்கும் இதை முரண்படுது. உதாரணமாக இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், நபி அவங்க சொல்றாங்க, இதா தஹல ரமலான், ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் அல்லாஹு தஆலா ரஹமத்துடைய வாயில்களை எல்லாம் திறந்து விடுகிறான், ஃபுத்திஹத் அபுவாபுர் ரஹ்மா, ரஹமத்துடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விடும். அப்ப ரஹமத் என்பது முதல் பத்துக்கு மாத்திரம் உரியதல்ல, ரமலான் வந்து விட்டாலே ரஹமத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டு விடுகிறது. இதை நாங்க பார்க்கோம். அதே மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய மூன்றில் ஒரு பகுதி இருக்கின்ற பொழுது துன்யாவுடைய வானத்துக்கு இறங்கி என்ன செய்து கொண்டிருக்கிறான், என்னிடத்தில் மன்னிப்பை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு மன்னிப்பை நான் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறான். இது ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்ப எனவே இது நடுப்பகுதிக்கு மாத்திரம் உரியதல்ல, மொத்த காலத்துக்கு உரியது என்பதை நாம் விளங்குகிறோம். அதே போன்று இப்ப நான் உங்களுக்கு சொன்ன இந்த அகமதுடைய ஹதீஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா, ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள், அது இறுதிப்பத்துக்கு மாத்திரம் உரியதல்ல என்பதை நாம் விளங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர் தொடரில் பலவீனம் இருக்கிறது. அப்ப இந்த செய்திகள் எல்லாம் ரமலான் மாதத்துடைய சிறப்பை நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. அதே போன்று என் அருமையானவர்களே, இந்த நோன்பென்ற வணக்கத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நோன்பென்ற வணக்கத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. அந்த சிறப்புகளை எல்லாம் சொல்வதற்கு நமக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. ஏன்னா நேரம் வந்து முடிந்து, அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்கிறது. அதனால் நான் அந்த ஒரு சில விடயங்களை மாத்திரம், நோன்புடைய ஒரு சில சிறப்புகளை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். இதில் நறுமையானவர்களே, புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு அமல் இபின் ஆதம லஹு, ஆதமுடைய மகனின் ஒரு மனிதனுடைய எல்லா வணக்கங்களும் அவனுக்குரியவைகள், இல்லசியாம் நோன்பை தவிர ஃபைன்னஹுலி அது நிச்சயமாக எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தி நோன்பென்ற வணக்கத்துடைய சிறப்பை நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் அவனுக்குரியவைகள் என்றா என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸ்ல இந்த என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்வதாக நபி அவங்க என்ன சொல்றாங்கடா, ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் அவனுக்குரியவைகள், நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹு தஆலா ஏன் சொல்கிறான்? இப்ப தொழுகைக்கு நாங்க போனா கூட அல்லாஹுக்கு தானே தக்பீர் கட்டுறோம், நாங்க ஹஜ் செஞ்சா கூட உம்ரா செஞ்சா கூட அல்லாஹுக்காகத்தானே செய்கிறோம். அப்ப ஏன் அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகிறான் என்றால், இதில் நாம் கவனிக்க வேண்டிய சில அம்சங்கள் இருக்கின்றன. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நோன்பென்ற வணக்கத்தை பொறுத்தவரையில அதை வந்து இவர் நோன்போடு இருக்கிறார் என்பதற்கு வெளிப்படையாக காட்டுவதற்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. இப்ப தொழுகிறாரண்டா எனக்கு சொல்ல முடியும், இப்ப என்ன செய்யறாரு, இப்ப தொழுது கொண்டிருக்கிறாரு, நமக்கு பார்த்த உடனே சொல்லலாம். ஒருத்தர் உம்ரா செய்யறாரா ஹஜ் செய்யறாரா பார்த்த உடனே சொல்லலாம், இவர் உம்ரா செய்யறாரு ஹஜ் செய்யறாரு. ஜகாத் எடுத்தா கூட யாருக்கும் தெரியாம கொடுத்தாலும் வாங்கினவனுக்கு தெரியுமா இல்லையா, வாங்கினவனுக்கு என்ன செய்யும், அது தெரியும். ஆனா நோன்பு எடுத்தீங்கன்னு சொன்னா, நோன்பை வந்து வெளிப்படையான எந்த ஒன்றை வைத்து முடிவு செய்ய முடியாது. இவர் நோன்போடு இருக்கிறார் சொல்ல முடியுமா யாருக்காவது? இவர் நோன்பு வைத்திருக்கிறார், இவர் நோன்பு வைக்கவில்லை என்று யாருக்கும் சொல்ல முடியுமா? யாருக்குமே சொல்ல முடியாது. அதனால்தான் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அஸ்ஸௌமுலி நோன்பு எனக்குரியது. ஒரு அடியான் இந்த வணக்கத்தை செய்கிறான் என்றால் அது நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு எனக்கு பயந்துதான் செய்கிறான். என்ன அவனுக்கு சாப்பிடலாம் குடிக்கலாம் எதுவும் செய்யலாம், ஆனா அப்படி செய்வதை கூட அவனை தடுக்குது என்று சொன்னா அது எது? இறையச்சம், பயபக்தி. அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான். ரூமுக்கு போறீங்க யாரும் இல்ல, என்ன செய்யலாம், ஒரு பிளேட் போட்டு உணவு போட்டு நவட்டலாம், யாரும் பாக்குறாங்கல்ல, ஆனா வெளியே வந்து சொல்லலாம் நோன்பாடு என்று சொல்ல முடியுமா இல்லையா? தாராளமா சொல்லலாம். ஆனா அப்படி செய்வதற்கு கூட தடுக்குது என்று சொன்னா அது என்ன தடுக்குது? அத அல்லாஹு தஆலா வாழ்க்கை முழுவதும் எதிர்பார்க்கிறான். விஷயம் எது உங்களை அங்க தடுக்குதோ இத ரப்புல் ஆலமீன் நமது ஒவ்வொரு செயல்பாடிலும் எதிர்பார்க்கிறான். இதுதான் நோன்புடைய யதார்த்தம், இதுதான் நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபியிடத்தில் கேட்கிறார்கள், மல் எஹ்சான், எஹ்சான் என்றால் என்ன அல்லாஹ்வின் தூதரே? நபி அவங்க என்ன சொன்னாங்க, எஹ்சான் என்றால் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, அல்லாஹ்வை பார்ப்பது போன்று நீ அவனை வணங்குவதாகும். நீ அவனை பார்க்க முடியாது, நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற நிலையில் இபாதத்துகள் வணக்கங்கள் செய்வதாகும். அப்ப இந்த செய்தி தொழுகைக்கு மட்டும் உரிய செய்தியா? இபாதத் என்ற தொழுகை மட்டுமா? பமா ஹலத்துல் ஜின்னவல் இன்ஸா இல்லா லியஅபுது, நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று சொல்கிறான். அப்ப வணக்கம் என்றா என்னது? ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையும் வணக்கம். அப்ப எஹ்சான் என்றால் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், கொடுக்கல் வாங்கலில், குடும்ப வாழ்க்கையில், இரவிலே தூங்க செல்லும் பொழுது, பயணம் செய்கின்ற பொழுது, அதாவது ஒருவரோடு பேசும் பொழுது, தனிமையிலே இருக்கின்ற பொழுது, சினிமா பார்க்கின்ற பொழுது, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். இதுதான் எஹ்சான், இதுதான் நோன்பு தரக்கூடிய பயிற்சி. எனவே நறுமையானவர்களே, இந்த அந்த ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்துக்காக இதை கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை இந்த வணக்கத்தின் மூலம் நிறைவு செய்வோம் என்று கூறி நான் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீண்ட தலைப்பான